இஸ்ரேல் சூப்பர் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் மாலை வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்க தரிசனங்களின்படி இனி சம்பவிக்க வேண்டிய சம்பவங்கள். இந்த தலைப்பின் கீழே பாதங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேற காத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களை நாம தியானிச்சு வருகிறோம். கண்டிப்பா நம்முடைய மீட்பு எந்த அளவுக்கு சமீபமாக கொண்டு இருக்குது என்பதை இந்த தீர்க்க தரிசனங்கள் நம்ம கண் முன்னால நிறைவேறுவதை பார்க்கும் போது நாம தெளிவாக புரிந்து கொள்ள வாய்ப்பு. அப்படியாக இந்த ஒரு தலைப்பு நாம ஆரம்பித்து கடந்த சில மாதம் பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு மாதமாக பார்க்க முடியவில்லை, ஆனாலும் இதுவரைக்கும் இந்த தலைப்புல சம்பவிக்க வேண்டிய சம்பவங்கள் என்ன என்பதில் ஒரு ரெண்டு சம்பவங்களை நாம பார்த்திருக்கோம். முதலாவது இந்த அறுவடையின் வேலை, அது ஏற்ற சமயத்தில் பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கும் போது அது நிறைவுக்கு வரும். அறுவடையின் வேலை நிறைவுக்கு வருகிற அந்த சமயம் ஒரு ஏற்ற சமயமாக இருக்கும். அதை தொடர்ந்து அல்லது அதற்கு ஒத்த நேரத்திலேயே நிறைவேறுகிற இன்னொரு சம்பவம், அது மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்று கொள்ளுகிற சம்பவம் என்று நாம் பார்ப்போம். இந்த இரண்டாவது பாகம், மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்று கொள்ளுதல், மூணு வாரங்களாக நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது மிருகத்தின் சொரூபத்தை உருவாக்குறது யாரு, இந்த மிருகத்தின் சொரூபம் இன்னைக்கு மிகச்சரியா சொல்ல போனா யாரு, அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன, பின்பு அந்த உருவாக்கப்பட்டுட்ட மிருகத்தின் சொரூபத்துக்கு அந்த ஆவியை கொடுக்கிற சம்பவம் எப்படி சம்பவிக்கும், இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நாம முந்தைய நாட்கள்ல பார்த்திருந்தாலும் இந்த தலைப்பின் கீழே பார்க்கும் போது சில தேவைப்படுகிற தற்காலத்து தகவல்களோடு நாம பார்க்கணும். நீங்க கொஞ்சம் ஞாபகம் வைத்திருந்து இது பதில் சொன்னா பரவாயில்லை. மிருகத்தின் சொரூபத்தை உருவாக்கினவங்க அதே சமயத்துல ஒரு ஏற்ற சமயத்துல இந்த மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவி கொடுக்க போகிற அமைப்பு யார், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. எங்க இருக்கிறாங்க, இங்கிலாந்துல தான் இருக்கிறாங்க, ரொம்ப முக்கியம் தான். சரி, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து போப் மார்க்கத்தில் ஒரு அங்கமா, இப்போ இருக்கும் போது அவங்க போப் மார்க்கத்தில் ஒரு அங்கமா, இப்ப சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இருக்கிறாங்க போப் மார்க்கத்தில் அவங்க ஒரு அங்கமா, அங்கம் இல்லை. சரி, அவர்கள் புராடஸ்டன் சபைகளுடைய கூட்டமைப்புல அங்கமா, புராடஸ்டன் சபைகளுடைய கூட்டமைப்புல அவங்க அங்கமா, அதுலயும் அவர்கள் அங்கம் இல்ல. அதை உருவாக்குனது தான் யாரு, அவங்க. அப்ப இன்னைக்கு சர்ச் ஆஃப் இங்கிலாந்துனுடைய ஒரு விசேஷம் என்ன, சர்ச் ஆஃப் இங்கிலாந்துனுடைய ஒரு விசேஷம் என்ன, இன்னைக்கு அவர்கள் போப் மார்க்கத்துல ஒரு அங்கம் கிடையாது, புராடஸ்டன் சபைகள்ல ஒரு அங்கம் கிடையாது, ஆனாலும் அவர்கள் இங்கிலாந்தின் சபையாக இன்னைக்கு நிலைச்சு நிற்கிறாங்க என்று சொல்லும் போது இவர்களுடைய இவர்களை பற்றின முக்கியத்துவம் என்ன, இந்த வகையில் இவர்கள் விசேஷமானவங்க, அவர்கள் தீர்க்க தரிசனத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வகிக்கிறாங்க, ஆவி கொடுக்கிறது அவங்க. ஓகே, நம்ம அவங்கள பத்தி கேட்கிறோம். சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அடையாளம் சொன்னா போப் மார்க்கம் தான் நம்ம சொல்லிடுவோம். அவங்களை பற்றின அடையாளங்கள் சொன்ன அவங்க யார், இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, என்ன தங்களை பற்றி சொல்றாங்க, தங்களுடைய செயல்பாடுகள் எப்படி, நம்ம தெளிவா சொல்லிடுவோம். புராடஸ்டன் சபைகள் சொல்லிடுவோம், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து நிலை கேட்கும். கரெக்ட், சர்ச் ஆஃப் இங்கிலாந்தும் இன்னைக்கு உலகத்துல எப்படித்தான் தங்களை காண்பிக்கிறாங்கன்னா தாங்கள் தான் உண்மையான சபை, தாங்கள் தான் உலகளாவிய சபை என்று சொல்லிக்கொண்டு எந்த ஒரு அமைப்புக்குள்ளேயும் உள்ளாகாமல் ஒரு தனிச்சு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட போப் மார்க்கத்தை போலவே. அதனால தான் அந்த இங்கிலாந்தின் சபை புராடஸ்டன் சபைகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை உருவாக்குற வல்லமை தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. தீர்க்க தரிசனத்துல சொல்லும் போது ஏற்ற சமயத்துல அதே சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு சத்துவம் கொடுக்கப்படும். எதுக்குனா உருவாக்கப்பட்ட இந்த புராடஸ்டன்ட் கூட்டமைப்புக்கு என்ன கொடுப்பாங்க, ஆவி கொடுக்கிறது நம்ம பார்க்கணும். சரி, இப்ப அந்த ஆவி என்பது என்ன, ஆவி என்பது என்ன? ஏன்னா இந்த ஆவிதான் இன்னும் அந்த புராடஸ்டன்ட் சபைகள் கூட்டமைப்பு பெற்றுக்கொள்ளல. இந்த ஆவி என்ன, என்ன அதிகாரம், அப்போஸ்தல உரிமையினுடைய தொடர்ச்சி, அப்போஸ்தாலிக் சக்சஷன், அப்போஸ்தலர்கள் வழி வந்திருக்கிற அந்த உரிமை, அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது அந்த ஆவி. அப்ப இன்றைய மிருகத்தின் சொரபம் பற்றி கூட நல்லா தெரியும். இன்னைக்கு யார் மிருகத்தின் சொரபம், இன்னைக்கு மிருகத்தின் சொரபம்னா யார், இன்னைக்கு WCC நாம சொன்னோம், World Council of Churches, கிட்டத்தட்ட 60 கோடி அங்கத்தினர்கள், 250 தேசங்கள் அதுல அங்கம் வகிக்கிறாங்க என்றெல்லாம் நம்ம உங்களுக்கு சொன்னோம். இதுதான் அந்த தீர்க்கதரிசனம், மிருகத்தின் சொரபம், ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13 கருப்பொருள் இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கவனிப்புல இருக்கக்கூடிய ஒரு வசன பகுதி. சபையினுடைய மீட்பு சமீபமாக கூடிய விஷயத்துல நேரடியா தொடர்புள்ள ஒரு அருமையான கடைசி கால அடையாளம். இன்றைக்கு இருக்கக்கூடிய புராடஸ்டன் சபைகளுடைய கூட்டமைப்பான WCCக்கு அப்போஸ்தல உரிமையினுடைய தொடர்ச்சி என்ற அந்த அதிகாரத்தை இன்றைக்கு இருக்கிற சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கூடிய விரைவில் தரணும். இது தருவதற்கான தருணம் வரும், ஏற்ற சமயமா இருக்கும், சத்துவம் பெற்ற சமயம். அப்போ சர்ச் ஆஃப் இங்கிலாந்திடம் இருந்து இந்த ஒரு அதிகாரம் புராடஸ்டன்ட் சபைகள் கூட்டமைப்புக்கு கைமாறும் பொழுது அதுதான் இந்த மிருகத்தின் சொரூபம், ஆவி பெற்று கொள்ளுதல். இதுதான் நாம கடந்த 3 வாரமா நாம பார்த்தோம். சரி, இப்படியாக தீர்க்க தரிசனத்துல பார்த்த இந்த ஒரு சம்பவம் நிழல்ல இருக்கணும். கண்டிப்பா எல்லா பெரிய தீர்க்க தரிசனங்கள் முக்கியமான சம்பவங்களுக்கு தேவன் ரொம்ப அருமையா சில நிழல்களை வைக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். சோ இந்த மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்றுக்கொண்டு அதிகாரத்தோடு செயல்பட போகிற அந்த சம்பவம் குறித்து நிழல்கள் எங்க இருக்கு என்று பார்க்கும்போது தானியேல் 3 ஒரு நிழல் அங்க இருக்கு. இன்னைக்கு அந்த நிழல் பார்த்து இந்த 2 பாகத்தை நாம நிறைவு செய்ய போறோம். அதாவது புராடஸ்டன்ட் சபைகளினுடைய கூட்டமைப்பு அப்போஸ்தல உரிமையினுடைய அதிகாரம் பெற்ற ஒரு மாபெரும் அமைப்பாக எழுந்து நின்று இந்த பூமியின் மீது, முக்கியமா கிறிஸ்தவ மண்டலத்தின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த சம்பவம் இந்த தானியேல் 3 அங்க இருக்கு. இன்னைக்கு அது முழுவதும் நம்ம பார்க்க போறது இல்ல, ஏன்னா அது முழுவதுமே அந்த அதிகாரம் முழுவதும் கடைசி கால பாத அங்கங்கள் மேல நிர்பந்தமாக வரப்போகிற ஒரு ஒரு ஆபத்தான சூழலை அந்த அதிகாரம் முழுவதுமே பேசுது. ஆனா நம்ம முழுவதும் பார்க்க போறது இல்ல, அதுல அந்த மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்ற நிலையில செயல்படுகிற அந்த ஒரு காரியத்துக்கான நிழல் மாத்திரம் இதுல நாம பார்க்க போறோம். இப்ப நீங்க வாசிக்கலாம் 1 ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க நமக்கு அங்க தரப்படுது. அதாவது தானியேலினுடைய நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களே அங்க பாபிலோன்ல சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்த போது அங்க நடந்துட்ட ஒரு சம்பவம். பாபிலோனுடைய ராஜா நேபுகாத்நேச்சார் சோ நேபுகாத்நேச்சார் ஒரு சிலை செய்யவிக்கிறார். அதனுடைய உயரம் வந்து 60 முழ உயரம், 6 முழ அகலமுமா அங்க இருக்குது. இது நம்ம ஒருவேளை அடி கணக்குல சொன்னா நல்லா புரியும். 90 அடி உயரம், 90 அடி உயரம்னா இமேஜின் பண்ணுங்க எவ்வளவு உயரம் இருக்கும் அந்த சிலை. 90 அடி உயரம், 9 அடி அகலம். அகலம் மாத்திரம் அந்த சிவர்ல இருந்து இது வரைக்கும் ஒரு அகலம் வைத்துட்டா, அப்புறம் 90 அடிக்கு உயரமான சிலை, அது உயரமான பொற்சிலை, அது ரொம்ப முக்கியம். அப்போ எந்த அளவுக்கு அந்த சிலையினுடைய தன்மை இருந்திருக்கும், 90 அடி உயரத்துக்கு ஒரு பொற்சிலை முழுமையும் தங்கமா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஹாலோவா தான் இருந்திருக்கணும். அதாவது ஹாலோனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் இடம் கேப் இருக்கும். ஆக மொத்தம் 90 அடிக்கு இந்த மாதிரி ஒரு பொற்சிலை செய்து எங்க வைக்கிறாருன்னா, பாபிலோன்லயே துரா என்ற ஒரு சம பூமியில நிறுத்தினார். ஒருவேளை அதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் போது அது பாபிலோன் தேசத்துல அது ஒரு முக்கியமான பட்டணம், ஒரு ஒரு இடம் இந்த தூரா, அது சமபூமி. அந்த சமபூமியில இந்த 90 அடி உயரத்துக்கு இந்த பொற்சிலை வச்சிருக்கும் போது கிட்டத்தட்ட அந்த பாபிலோன்ல நீங்க எந்த மூலையில இருந்து பார்த்தாலும் இந்த சிலை தெளிவா தெரியும். அந்த மாதிரி தான் நேபுகாத்நேச்சர் அது பிளான் பண்ணியிருந்திருக்கணும். அவ்வளவு முக்கியத்துவம் அதை அவர் கொடுத்திருக்கிறார். எல்லா ஜனங்களும் எங்கிருந்து பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு இந்த பொற்சிலை அங்க தெரியும். ஆனா அது அளவுல சொல்லும் போது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இங்க தமிழ்ல 60 முழம் 6 முழம், 60க்கு 6 சொல்லலாமா தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லுவோம், 60க்கு 6 தான் சொல்லுவோம். அதாவது மல்டிபிள் ஆஃப் 6, 6னுடைய பெருக்கு தொகை வருகிற ஒரு நம்பர், 6னுடைய பெருக்கு தொகை. 6 என்று சொன்னாவே நமக்கு ரொம்ப முக்கியமான நம்பர், மனுஷனுடைய நம்பர், மோசமான மனுஷனுடைய நம்பர், பாவ மனுஷன் நம்பர். சோ அப்ப இதெல்லாம் ஒரு சின்ன தொடர்ச்சி தொடர்பு இருக்கணும் நம்ம கடைசி கால தீர்க்க தரிசனங்களுக்கு. இந்த சிலை 60க்கு 6 என்கிற ரீதியில 6னுடைய பெருக்கு தொகை உள்ள ஒரு ஒரு எண்ணாங்க சொல்லப்படும். சரி, இப்படிதான் அந்த ஒரு பொற்சிலைய அவரு தூரா பட்டணத்துல அங்க வைக்கிறார். பின்பு இந்த சிலையை செய்து வச்சுட்டு அந்த சிலைக்கு பிரதிஷ்டை செய்யறதுக்கு ஒரு நாள் குறிச்சு, அந்த நாள்ல அந்த பிரதிஷ்டையினுடைய நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வரும்படி அங்க அவர் செய்திருக்கிறார். அந்த லிஸ்ட் பார்த்தா அந்த லிஸ்ட்ல வந்து வித்தியாசங்கள் கிடையில் அந்த லிஸ்ட் எப்படிப்பட்ட லிஸ்ட்னா, தேசாதிபதிகள் பெரியவங்க, அதிகாரிகள், தலைவர், நியாயாதிபதிகள், பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு லெவலுக்கு மேல் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும். அப்படின்னா இதுல யாரையுமே அவர் விட்டு வைக்கல. இந்த பொற்சிலையினுடைய பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு அவரு தேசத்தில் இருக்கிற யாரையுமே விட்டு வைக்கல. கிட்டத்தட்ட எல்லாரையுமே அவரு அழைத்து அங்க அனுப்புவது நாம பார்க்கிறோம். பாருங்க, இது பிரதிஷ்டை நடக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னன்னா, அந்த சிலை வந்து ஏதாவது திரைச்சீலை போட்டு மூடப்பட்டிருக்கணும். அந்த பிரதிஷ்டையில தான் அந்த 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 ஒரு மூடல் நீக்கப்பட்டு அந்த சிலை ஜனங்களுடைய பார்வைக்கு அங்க காண்பிக்கப்பட்டிருக்கணும். சோ இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன நிழல்கள் அங்க இருக்கு. அந்த சிலை கட்டப்படுவதற்கு ஒரு காலம் எடுத்திருக்கணும், அது நிறுத்தப்பட்டு அது மறைக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்குது. அது ஏற்ற சமயத்துல ஒரு ஒரு அருமையான சூழல் மத்தியில எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அந்த திரை நீக்கப்பட்டு அந்த பொற்சிலை அதனுடைய மகிமையோடு அங்க ஜனங்களுக்கு காண்பிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் அங்க செய்திருக்கிறாங்க. சரி, அதுக்கு பின்னாடி வாசிப்போம்.
அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரி
சிலையில் சரி, ராஜாவுடைய கட்டளை எல்லா ஜனங்களுக்கும் போய், எல்லா ஜனங்களும் ராஜா நிறுத்தின பொற்சிலைக்கு முன்பு வந்து நின்றார்கள். அடுத்த வசனம், இங்க நாம பாக்குறோம், இங்க ஒரு கேரக்டர் நம்ம அங்க தென்படுது. இப்படியாக பொற்சிலை, ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்படுகிற சகல ஜனங்கள் அங்க வந்து குழுமி இருக்கிறாங்க பொற்சிலைக்கு முன்பு. இப்போ குழுமி இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு கட்டியக்காரன், ஒரு ஹெரால்டு, அறிவிக்கிறவன், ஒரு அறிவிப்பு கொடுக்கிறவன் அங்க தோன்றி ஒருத்தர். அவர் ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு தனி நபர், அறிவிப்பு கொடுக்கிறவர். அவர் தோன்றி அவர் வந்திருந்த ஜனங்கள் பார்த்து சொல்லும் போது, சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், வாசிங் சிஸ்டர், இப்போ அவரு அந்த கட்டியக்காரன் கொடுக்கிற அறிவிப்பு உண்மையிலே என்னன்னா, ராஜாவுடைய கட்டளையை அவர் அங்க பிறப்பிக்கிறார். எல்லா ஜனங்களும் நீங்க வந்திருக்கிறீங்க இந்த பொற்சிலையினுடைய பிரதிஷ்டைக்கு. உங்களுக்கு ராஜா தெரிவிக்கிறது என்னன்னா, கொஞ்ச நேரத்துல ஒரு புரோகிராம் ஆரம்பிக்கும், ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில என்ன நடக்கும்னா, அழகா சொல்றாரு, எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல வித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது, விதவிதமான கீத வாக்கியங்கள் துணிக்கக்கூடிய அந்த இசை கருவிகளோடு அங்க ஒரு ஒரு குயர டீம் அங்க இருக்காங்க. அவர்கள் ஒரு ஏகமா ஒவ்வொருத்தரும் பாருங்க, ஒரு ஒரு இசை கருவி என்று சொல்லும் போது ஒவ்வொருனுடைய கருவியினுடைய இசையும் மற்றொன்றிலிருந்து என்னப்படுது, முற்றிலும் வேறுபடுது. ஆனா எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்கும் போது இவங்க எல்லாருக்குமே பொதுவா ஒரு நோட் இருக்கணும். ஒரு நோட்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்கேல், ஒரு டியூன், ஒரு ஒரு ராகம். கருவிகள் வித்தியாசமானதான் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான கருவி தான். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரே ராகத்துல அவங்க அங்க பாடணும். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இதெல்லாம் எது குறிக்கலாம், இந்த கடைசி நாட்களினுடைய அனுபவங்கள், தீர்க்க தரிசனங்கள், அதுதான் நம்ம தியானம். அப்போ இப்படி பலவிதமான இசைக்கருவிகளோடு இருந்தாலும் எல்லோரும் ஒரே ராகத்துல அங்க பாடுவாங்க. அந்த சத்தம் நீங்க கேட்பீங்க. நீங்க கேட்கும் போது நீங்க எல்லோரும் என்ன பண்ணணும்னா, ராஜா வச்ச பொற்சிலைய என்ன பண்ணிடும், முன்பாக தாழ விழுந்து என்ன பண்ணிடுங்க, பணிந்து கொள்ள கடவீர்கள். அதுதான் கட்டளை. நெக்ஸ்ட் கட்டளையினுடைய தீவிரம் எப்படி தெரியுது, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சொல்லை நடுவில் போடப்படுவான் என்றான். அடுத்து வசன வாசிங் சிஸ்டர், இல்ல இல்ல ஏழாம் வசனம், எக்ஸாக்டா அந்த கட்டியக்காரன் ராஜா சார்பில் என்ன கட்டளை கொடுத்தாரோ அதற்கு வந்திருந்த அத்தனை ஜனங்களும் கீழ்படினாங்க. ஏற்ற சமயத்துல அத்தனை கீத வாக்கியங்கள் வாசித்தாங்க. அந்த சத்தம் கேட்ட அத்தனை ஜனங்கள் ராஜா கட்டளையின்படியே பொற்சிலைக்கு முன்பு தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். இதெல்லாம் எக்ஸாக்டா நடக்கும். ஏன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்துருக்கிறோம், சில சமயங்கள்ல தேவனுடைய நிழலும் பொருளும் நம்ம தியானிக்கும் போது ஒரு மைண்ட்ல ஒன்று வச்சுக்கணும், நிழல் பொருள் டிப்டா இருக்கும், ஊமைகள் மாதிரியெல்லாம் இல்லை. நிழல்ல ஒன்று இருந்துச்சுன்னா அது அப்படியே நிச்சயத்துல நடக்கணும். அதனால்தான் அதுக்கு பேர் வந்து நிழல், ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் அப்படியே நடக்கணும் எதிர்காலத்துல, அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சரி, அப்படி அவர்கள் எல்லோரும் பணிந்து கொண்டாங்க. அப்புறம் போதும், இதோடு நாம் இன்னைக்கு முடிச்சிடலாம். ஆனா அதுக்கு பின்னாடி வர சம்பவங்களை கூட இந்த ஸ்டடியில நாம மறுபடியும் பார்த்தே தான் ஆகணும். ஆனா அதுக்குன்னு தனி பாகம் இருக்குது, அதனால விட்டுடலாம். அப்போ எல்லோருமே அந்த சத்தம் கேட்டு அந்த பொற்சிலைய தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் போது பாருங்க, எவ்வளோ பெரிய ஜனங்கள் அங்க இருந்திருக்கணும், எவ்வளோ பெரிய பெரிய ஜனங்கள் இருந்திருக்கணும். அவங்கள மத்தியில யாரோ ஒரு மூணு பேர் என்ன பண்ணல, தாழ விழுந்து பணிந்து கொள்ள, சாத்ரா மேஷாக் ஆபேத்னகோ மூணு பேர் பணிந்து கொள்ள. ஆனாலும் அவ்வளோ ஜனங்கள் மத்தியில ஒரு மூணு பேரு விழுந்து என்ன பண்ணல, வணங்கலங்கிறத நிச்சயமா யாரு பாத்துருக்க வாய்ப்பு இல்லை. ராஜா பார்க்க வாய்ப்பு இல்லை, அவர் பார்க்கவும் இல்லைதான். ஆனாலும் இந்த விஷயம் அவர் காதுக்கு என்ன ஆயிடுது, அங்க போறதுதான் பாக்கணும். இதுக்கு காரணம் யாருன்னா, ஒரு டிஃபரெண்ட் குரூப் வராங்க, இவங்க பேரு கல்தேயர். இதுக்கு முன்னாடி அந்த வசனத்துல நம்ம அவங்கள பார்க்கல, ஆனா அந்த இடத்துல இருந்தாங்க இந்த கல்தேயர். சோ இந்த கல்தேயர் தான் என்னன்னா, இந்த மூன்று பேர் மேல ரொம்ப கவனமா இருந்துட்டு அவர்கள் தாழ விழுந்து ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் அந்த பொற்சிலைய வணங்காமல் நின்று கொண்டிருந்ததை கவனிச்சுட்டு உடனே இந்த தகவலை ராஜாவுக்கு எடுத்துட்டு போய் அங்க சொல்றாங்க, ராஜா நீங்க இந்த மாதிரி எல்லாம் கட்டளை போட்டீங்க, அப்படி யாரும் விழுந்து வணங்கலைன்னா அக்னி சுழையில போட்டுடுவேன்னு சொல்லி மூணு மனுஷங்க இருக்கிறாங்க உங்க கவர்மெண்ட்ல தான், நீங்க தான் அவங்களுக்கு வேலை கொடுத்தீங்க, எல்லாம் 35 வயசு உடையவங்களா இருக்கிறாங்க, அவங்க வணங்கவே இல்லை நீங்க சொன்ன கட்டளைக்கு. சோன்ன உடனே ராஜாக்கு கோபம் வந்து அப்புறம் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். சோ அந்த சம்பவங்கள் நம்ம விட்டுட்டு இப்போ இந்த 12 வசனங்களுக்குள்ள இருக்கிற சம்பவங்களுக்கு மாத்திரம் நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க முடிச்சோம்னா கண்டிப்பா அது இந்த கடைசி நாட்களில் இந்த அமைப்புகள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அதிகாரம், அந்த அமைப்புகள் நிகழ்த்த போகிற விஷயங்கள் இங்க நிழலாக அங்கிருக்கு. ரொம்ப தெளிவா சொன்னா மிருகத்தின் சொரூபம், புரோட்டஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு ஒரு விசேஷித்த வல்லமையோடு அது செயல்பட்டு பாத அங்கங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு இந்த வசன பகுதி ஒரு அருமையான நிழல். இதே விஷயம் மற்ற நிழல்கள்ல பார்க்கலாம், ஆனா ஒரு நிழல், அந்த நிழல் வந்து மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்றுக் கொள்வதை பத்தி மாத்திரமே பேசுது அப்படின்னா அது இந்த நிழல் நாம அங்க சொல்லலாம். சரி, இப்ப இது எப்படி மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்றுக் கொள்ளுகிற அந்த தீர்க்க தரிசன நிகழ்வுக்கு ஆன நிழல் நாம சொல்ல முடியும். நம்ம ஒரு ஒரு வசனமும் நாம வாசிச்சு அதை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு முயற்சிப்போம். ஆனாலும் சில விஷயங்கள் நான் ரொம்ப தாழ்மையில அனுமானமா தான் உங்கள் முன்பு அங்க வைப்பேன், துல்லியமா பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இது தீர்க்க தரிசனத்தோடு பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு சம்பவம். அப்போ எல்லா நுணுக்கங்களும் சொல்ல முடியாவிட்டாலும் ஆனா அவைகள் எதுவாக இருக்கலாம் என்று அந்த கடைசி நிகழ்வுகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ள அங்க முடியும். இப்போ முதல் வசனம் நம்ம பார்க்கலாம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில நிறுத்தினார். இந்த வசனம், இந்த சிலை, அந்த வசனத்துல சொல்லப்பட்ட விதம் பார்க்கும் போது இந்த சிலை குறியனும் வரவிருக்கிற புராடஸ்டன் சபைகளினுடைய கூட்டமைப்பினுடைய அதிகாரப்பூர்வமான அந்த செயல்பாடு தருணங்களை குறிக்கும். அதாவது ஆவி பெற்றுக்கொண்ட புராடஸ்டன் சபைகளுடைய கூட்டமைப்பை இந்த பொற்சிலை நிச்சயமா குறிக்கணும். இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் சொருபத்தை இந்த பொற்சிலை அங்க குறிக்கணும். எப்படி குறிக்கணும் பாருங்க. முதலாவது இந்த பொற்சிலை எந்த எந்த தேசத்துல நிறுத்தப்படுது? பாபிலோன். சோ பாபிலோன் நமக்கு நல்லா தெரியும், கிறிஸ்டண்டம், கிறிஸ்தவ மண்டலம். பாருங்க, கிறிஸ்தவ மண்டலத்துல இது நிகழ போகிற ஒரு சம்பவமா இருக்குது, கிறிஸ்தவ உலகத்துல நடக்கிற ஒரு சம்பவமா இருக்குது, பயர் சபை அமைப்புகளுக்கு உள்ள நடக்கிற ஒரு சம்பவமாக இது அங்க இருக்கு. நெக்ஸ்ட், பாபிலோன்ல கூட எந்த இடத்துல அது வைக்கப்படுது பாக்குறோம், தூரா என்னும் பட்டணத்துல அங்க வைக்கிறாங்க. சரிங்களா, இந்த தூரா என்று சொல்லும் போது எபிரேய பாஷையில இதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா சர்க்கிள், வட்டம், சர்க்கிள், வட்டம். பாருங்க, இந்த பொற்சிலைய நாம மிருகத்தின் சொருபத்தோடு ஒப்பிடும் போது, ஆக்சுவலி மிருகத்தின் சொருபம் என்னன்னா பெட்டர் யுனைடெட். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, புரோடெஸ்டன்ட் சபைகள் ஒன்றா இருந்தா நல்லது என்று சொல்லி அந்த ஒருமைப்பாட்டுக்குள்ள வரணும் என்பதற்காக அவங்க ஏற்படுத்தி கொண்ட ஒரு கூட்டமைப்ப அங்க குறிக்குது. பாருங்க, இந்த சிலை வைக்கப்பட்ட இடத்துக்கு பேரு ஒரு வட்டம், வட்டம். சோ இது ஒன்னஸ்க்காக, ஒருமைப்பாட்டுக்காக, புரோடெஸ்டன்ட் சபைகளினுடைய கூட்டமைப்பு, அதோடு இந்த சிலை அது வைக்கப்படுகிற இடம் அங்க பொருந்துவது நாம அங்க பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, இந்த சிலையினுடைய அளவுகள் சொல்லும் போது 60x6 என்று சொல்லும் போது ஒரு 6 என்ற எண்ணினுடைய பெருக்கு தொகை அங்க வருகிறத பார்க்க முடியும். இதே மாதிரி தான் இன்னொரு நம்பர் பைபிள் இருக்கு 6x6, அது கூட 6 பெருக்கு தொகை தான். ஆனா அந்த எண் வந்து யாருக்கு வந்து அடையாளமா இருக்குது? மிருகத்துக்கு அடையாளமா இருக்கு. அதே போன்ற ஒரு அம்சம், அதே 6 பெருக்கு தொகையுடைய ஒரு எண் இந்த சிலைக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது அது மிருகம்னா கண்டிப்பா இது எதோடு தான் சம்பந்தப்படுது? மிருகத்தின் சொரூபத்தோடு அங்க சம்பந்தப்படுவது நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இந்த சிலை எதனால செய்யப்பட்டிருக்குதுன்னா பொன் பொற்சிலை. பொன் எது குறிக்கணும் நமக்கு ஸ்பிரிச்சுவலா? தெய்வீகத்தை குறிக்கணும். ஆனா இந்த புரோடெஸ்டன்ட் சபைகள் அப்படி அவைகளுக்கு கூட்டமைப்பு அப்படி ஒரு தெய்வீகத்தை தான் என்ன பண்ணும் ஜனங்களுக்கு முன்பு வைக்கும். ஆனா இது உண்மையான தெய்வீகம் இல்ல, இது போலியான தெய்வீகம், ஃபால்ஸ் டிவைனிட்டி, ஃபால்ஸ் டிவைனிட்டி. அப்போதைய உலக சூழ்நிலைகளின் மத்தியில ஒரு பொய்யான தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்தி கிறிஸ்தவ தேசங்களுக்குள்ள ரொம்ப முக்கியமா புரோடெஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு என்கிற அந்த கருப்பொருளோடு இசைந்து உருவாகிற அந்த கூட்டமைப்பு தான் இந்த பொற்சிலை மூலம் ரொம்ப அருமையா நிழலாக அங்க காண்பிக்கப்படுது. சோ முதல் வசனம் நாம எடுத்தோம்னா ரொம்ப சிம்பிளா இது அந்த மிருகத்தின் சொருபத்தை ரொம்ப அருமையாக காண்பிக்கும். சோ இது நம்ம எடுக்கும் போது நிழல்ல சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுறது இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா இந்த சிலையை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சு, எவ்வளோ வருஷங்கள் போச்சு, எப்படி எல்லாம் செஞ்சாங்க, எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாங்க, நிறுத்தினதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. திடீர்னு பார்த்தா அந்த சிலை தூரா பட்டணத்துல அழகா வந்து அங்க நிக்குது. அது மேல என்ன இருக்குது, ஸ்கிரீன் போட்டு அங்க இருக்கிறாங்க. திடீர்னு கட்டளை எல்லாம் என்ன இருக்கு ஜனங்களுக்கு அங்க போகுது. இது ரொம்ப சிம்பாலிக், ரொம்ப அடையாளமா நமக்கு அங்க சொல்லப்படுது. இந்த நிழல்ல இருக்கிற இந்த அம்சமானது எதுக்கு அடையாளம்னா இந்த புரோடெஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு. பாருங்க, இந்த பொற்சிலை நிறுத்தப்பட்டு பிரதிஷ்டைக்கு நாள் குறிக்கப்பட்டு எல்லோரும் அழைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு கீத வாக்கியங்களோடு கோலாகலமா அது வந்து பிரதிஷ்டை பண்ணப்படுறது. இந்த புரோடெஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையா நிற்க போகிற அந்த சம்பவத்தை அது குறிக்கிறதுக்கு நிழல், புரியுதுங்களா? ஆனா அதுக்கு முன்னால நடந்த விஷயங்கள் கூட நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ரொம்ப ரகசியமா எங்கேயோ தூரத்துல மறைமுகமா அது என்ன எடுக்கணும், கட்டப்பட்டு இருந்திருக்கணும். அதுக்கு கண்டிப்பா என்ன எடுக்கப்பட்டிருக்கணும், ரொம்ப காலங்கள் எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா அந்த ரொம்ப காலம் எவ்வளவு தெரியல நமக்கு, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம். பாருங்க, 90 ஒரு பொற்சிலைய செய்யணும்னா வேலை இருக்கு, நிறைய வேலை. இன்னும் ஒரு அவங்களே கமெண்ட் கொடுக்கும் போது பாருங்க, இது வணங்காதவங்களை எங்க போட்டுடுவாங்களா? எங்க போட்டுடுவாங்க? அந்த சூழல தான். ஒருவேளை அந்த பொண்ணெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்களாம், அந்த உருவாக்கிறதுக்கு சுட்டு பண்றது ரொம்ப பெருசு. அந்த 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 சூழலையே ரொம்ப பெரிய சைஸ் சொல்றாங்க. சரி, அப்ப என்னன்னா இது மறைமுகமா கொஞ்சம் காலம் அது கட்டப்பட்டிருந்திருக்கணும். சோ நிஜத்துல கூட இது நடக்கிறது ரொம்ப அருமையா நமக்கு அங்க புரியுது. அதே போலதான் ப்ரொடெஸ்டன்ட் கூட்டமைப்பு அதிகாரத்தோடு எழுந்து நிற்கிற ஒரு காலம் இருக்கு, அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னால அது கூட யாருமே அறியாத வண்ணம் எங்கோ ஒரு இடத்துல என்ன பண்ணப்பட்டு இருக்கணும், அது கட்டப்பட்டுட்டு அங்க இருக்கணும். சோ இப்ப நம்ம இருக்கிற காலம் எல்லாம் அந்த காலம் தான். ஆக்சுவலி நம்ம என்னதான் எதிர்பார்க்கறோம்னா, அது எப்போ ஆவி பெற்று எந்திரிச்சு நிற்கும், கள்ள தீர்க்க தரிசியா எப்ப நிக்கும், புரியுதுங்களா? சகோதர ரஜிலா அவங்க சொல்லும் போது இந்த ப்ரோடஸ்டன் சபைகளுடைய கூட்டமைப்பு செயல்படாம இருக்கிறது வரைக்கும் அதுக்கு பேரு மிருகத்தின் சொரூபம், ஜஸ்ட் அன் இமேஜ், கோப் மார்க்கம் போல இருக்கிற இமேஜ், சில மாதிரி. எப்ப ஆவி வாங்குச்சோ அதுக்கு பேர் மாறுது கள்ள தீர்க்க தரிசி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா வெளிப்படுத்தின விசேஷம், இந்த ஒரு அமைப்புக்கு தான் பைபிள்ல ரெண்டு பேர் இருக்கு. எதுக்கு? ப்ரோடஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்புக்கு, புரியுதுங்களா? ப்ரோடஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு WCC பைபிள்ல ரெண்டு பேர், மிருகத்தின் சொரூபம், இன்னொன்னு கள்ள தீர்க்க தரிசி. என்ன ரெண்டு பேர்ல என்ன வித்தியாசம்? ஏன் ஒரே அமைப்ப தேவன் ரெண்டு பேர் பயன்படுத்தணும்? அது ரெண்டுமே அடையாள பாஷை, வெளிப்படுத்தின விசேஷம். கண்டிப்பா ஏதாவது விசேஷம் இருக்கணும். பாருங்க, மிருகத்தின் சொரூபம் என்று சொல்லுவது எந்த அளவு வரைக்கும்னா, அது உருவாக்கப்பட்டு சும்மா நிக்கிது, சொரூபமா செயல்படல, பேசல, பேசல. ஏன்னா சில என்ன பண்ணாது, ஆமா சும்மா பேசாம நிக்கிது. இந்த அமைப்பு ஒரு அதிகாரம் பெற்று வல்லமையோடு செயல்பட ஆரம்பிக்காத நிலை வரைக்கும் இதுக்கு எந்த பேர் பொருந்தும்? மிருகத்தின் சொரூபம். ஆனா எப்போ ஆவி பெற்றுக்கொண்டு பேச ஆரம்பிக்குதோ, தன்னை வணங்கும்படிக்கு கட்டளையிடும், வணங்காதவங்க என்ன பண்ணிடும், அந்த மாதிரி அது செயல்பட ஆரம்பிச்சுன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு என்ன பேர் பைபிள்ல வருது? கள்ள தீர்க்கதரிசி. ஒரு நபர் இல்ல, நபர் போல அங்க சொல்லப்படும். சோ இந்த அமைப்பு, சப்போ இது ஒரு டியூரேஷன், கொஞ்ச நாள் அந்த சிலை கட்டப்படணும், அப்புறம் அது திடீர்னு கொண்டு வந்து அங்க நிறுத்தி வைக்கப்படணும். நிறுத்தி வைக்கப்படும் போதுதான் முக்கியமான விஷயங்கள் அங்க சம்பவிக்குது. நிழல்ல அந்த முதல் வசனம் நாம பார்க்கும் போது ரொம்ப அருமையான ஒரு நிழல் தான் இது. இது ப்ரோடெஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு ஒரு போலியான தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி, அந்த தெய்வீக தன்மைக்கு ஒரு போலியான பிரதிநிதியாக கிறிஸ்தவ தேசங்கள், கிறிஸ்தவ அமைப்புகள் மத்தியில உருவாகி நிற்க போகிற அந்த சமயத்தை அது அங்கு குறிக்கும். நெக்ஸ்ட் அடுத்த வசனம் நாம பார்த்தோம்னா, பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைப்பித்தான். பாருங்க, இந்த மிருகத்தின் சொரூபம் நமக்கு தெரிஞ்ச அளவின்படி அந்த ப்ரோடெஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு அந்த ஒரு விசேஷ அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிற தருணத்துல அது இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் உள்ள எல்லா முக்கியஸ்தர்கள், உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய இன்வால்மெண்டோட தான் இது அங்க நடப்பதுக்கு வாய்ப்பு. சுருக்கமா இந்த இரண்டாவது வசனத்துக்கு நம்ம அவ்வளவுதான் அங்க சொல்ல முடியும். அவர் எல்லா தரப்பு அதிகாரம் படிச்ச எல்லாரையுமே அவர் அங்க கூப்பிடுறார். சாதாரண சாமானிய மனுஷங்களுக்கு கூட என்ன பண்ணிடுறாரு, அழைப்பு அங்க விடுவிக்கிறார். சோ அப்ப இந்த ப்ரோடெஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு அதிகாரம் வாங்குற அந்த ஒரு தருணம் வந்து அது கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ஒரு ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வா இருக்கும். எல்லாரும் குறிப்பிடும்படி இந்த நிகழ்வை பத்தி அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க இருக்கும். கிறிஸ்தவர் தான், ஆனா இது பத்தி தெரியிருக்கு வாய்ப்பு இல்ல, அந்த மாதிரி சூழல் இருக்க. பாபிலோன்ல இருந்தீங்கன்னா தூரா பட்டணத்துல நிக்கிற பொற்சிலை, 90 அடி பொற்சிலை பாப்போம், அது முன்னால வந்து நிற்கும்படிக்கு அழைத்து வைக்கப்படுவாங்க. கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள், கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லோர் பார்வையும் காணும்படித்தான் இந்த ஒரு சம்பவம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு. யாருமே சொல்ல முடியாது எனக்கு இது பத்தி தெரியாது, புராட்டஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு WCC இது பத்தி எனக்கு ஒன்னும் ஆகணும் அப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குது. இன்னைக்கு அந்த நம்ம நினைக்கிறது விசுவாசிக்கிறதுனா அந்த சிலை என்ன ஆயிட்டு இருக்கு, மறைவா ஒரு இடத்துல அப்படியே உருக்கி உருக்கி கட்டிட்டு இருக்கிறார். ஒரு அதோடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது தெரியும், ரொம்ப விசேஷமா இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது அங்க தெரியும். ஆனா கொண்டு வந்து நிறுத்தும் போது, அதுக்கு பிரதிஷ்டை பண்ணும் போது, எல்லா ஜனங்களும் அது வந்து நின்று இருக்கிறதையும் அது பிரதிஷ்டை சரி பண்றதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். சுருக்கமா சொன்னா இந்த சம்பவம் நிகழும் போது கிறிஸ்தவ மண்டலம் இதை குறிச்ச என்ன சொல்லலாம், ஒரு 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 தெளிவுல இருப்பாங்க அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இதை பற்றின விழிப்புணர்வு கிறிஸ்தவ மண்டல ஜனங்களுக்கு அங்க இருக்கும். சரி, 3வது வசனம் பார்க்கும் போது, அப்பொழுது தேசாதிபதி, அதிகாரிகள், தலைவர், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். சோ இது பாருங்க, கட்டளை அழைப்பு போறது எல்லாத்துக்கும் போகுது, அந்த அழைப்பை கேட்டு அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க என்று சொல்லும் போது, நிழல்ல இது சொல்லும் போது அப்படித்தான் நிச்சயத்துல அங்க இருக்கும். எவ்விதமான முயற்சியின் மத்தியில இந்த நிகழ்வு நிறைவேறுமோ அந்த முயற்சிக்கு பலன் அங்க நிச்சயம் இருக்கும். எல்லா ஜனங்களும் இதை பற்றி அங்க அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமா தான் அது இருக்கும். இப்ப 4வது வசனம், கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களுக்கும், ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் தெரியல, இந்த ஒரு பாகம் வந்து யாரு வந்து நிஜத்துல நிறைவேற்ற போறாங்கன்னு. ஆனா என்னன்னா, நேபுகாத்நேச்சார் போட்ட கட்டளை, நின்னுடுக்கிற சிலை, வந்திருக்கிற ஜனங்களுக்கு இந்த விஷயத்த ஒருத்தர் அறிவிக்கிறார். நிஜத்துல இது ஒருத்தரா, யாராவது ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாரா, ஒரே ஒரே வந்துட்டு என்ன சொல்லலாம், அறிவிக்கிறவர், தனிப்பட்ட ஒரு நபர் இருந்து இந்த மாதிரி புராட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள உருவாயிருக்கிற இந்த கூட்டமைப்பு அதிகாரம் பெற்றதாக அறிவிக்கிற அந்த சம்பவம், அது யாராவது ஒரு தனிப்பட்ட நபர் செய்வாரா தெரியல, நிழல் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை அது தனி நபரா இல்ல அது வேற யாராவது அமைப்பை குறிக்குதான் நமக்கு தெரியல. ஆனா இந்த சம்பவம் நடக்கும். சோ நடந்து நிறைவேறக்கூடிய அந்த நிகழ்வை குறிச்ச ஒரு ப்ராப்பர் அறிவிப்பு, ஒரு முறையான அறிவிப்பு கண்டிப்பா அதை வணங்க வந்திருக்கிற ஜனங்களுக்கு அங்க கொடுக்கப்படும். சோ இது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் பாருங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், யாருமே சொல்ல முடியாது, நானும் பேபிலோன்ல தாங்க இருந்தேன், ஆனா எனக்கு இந்த விஷயம் பத்தி யாருமே சொல்லல முடியாது. இந்த அமைப்பு கூட்டமைப்பு அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிற அந்த தருணம், பெற்றுக்கொண்டு அது ஜனங்கள் மேல விதிக்கக்கூடிய கட்டளைகள் முறையான விதத்துல ஜனங்களை வந்து சேரும். அந்த கட்டளைகளே எல்லா ஜனங்களுமே அங்க அறிந்திருப்பாங்க, யாருமே அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவதற்கு அங்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அது முறையாக அறிவிக்கப்படுவதை இங்க நாம நிஜத்துல நிழல்ல பாக்குறோம். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், அதுவும் இன்னும் பார்த்தோம்னா வேற டிரான்ஸ்லேஷன், அந்த கட்டியக்காரன் வந்து உரத்தம் இல்ல பலத்த சத்தம் வருது சில டிரான்ஸ்லேஷன்ல. அப்ப என்னன்னா, இந்த கட்டியக்காரனுடைய செலக்ஷன் வந்து எப்படின்னா, அவரு எதுக்காக செலக்ட் பண்ணப்படுறாரு, அவர்கிட்ட இருக்கிற பலத்துக்காக. ஏன்னா அவரு எல்லா ஜனங்களுக்கும் கேட்கிற மாதிரி அவர் என்ன பண்ணணும், அங்க அறிவிக்கணும். கண்டிப்பா யாராவது ஒரு ஒரு பலத்த ஒரு ஒரு பலமுள்ளவர், ஒரு வல்லமை நிறைஞ்சவர் இந்த வேலை செய்யறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்குது. தெரியல, இன்னைக்கு தேசத்துல எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, மத அமைப்புகள்ல எத்தனையோ தலைவர்கள் அங்க இருக்கிறாங்க. எந்த தலைவரு இந்த ஒரு விஷயத்த கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் ஒரு ஆணித்தரமா பிரகடனப்படுத்த போகிறாங்க தெரியல. ஆனா நிழல்ல பார்த்தா அப்படி ஒருத்தங்க அங்க சொல்றாங்க. ஆனா நாம இந்த நிழல்ல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கூட்டமைப்பு அப்போஸ்தல உரிமை தொடர்ச்சி வேணும் என்று கேட்டு இங்கிலாந்து சபை அதை அவங்களுக்கு கொடுத்து இவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தருணம், இதெல்லாம் நடந்துச்சுங்கிற இந்த விஷயத்த தெளிவா அறிவிக்கப்படும் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு. கிறிஸ்தவ மண்டலத்துல யாருமே அறிவிக்கப்படாமல் விடுபட மாட்டார்கள். எப்படியோ அந்தந்த சேனல் மூலம் சாதாரண ஒரு விசுவாசி வரைக்குமே இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயமாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது என்று தான் இந்த நிழல்ல நமக்கு அங்க தெரியுது. கத்திரிக்காரன் அது நமக்கு அங்க குறிக்குது ஒரு ஹெரால்டு. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். சோ இது ஒரு நல்ல அடையாளம். சோ இந்த ஒரு டீம் ரொம்ப வித்தியாசமான டீம் இவங்க பாருங்க. எல்லாரும் வணங்கும் போது ஒருவேளை யாருதான் வணங்கல, யார் வணங்கல, ஊதிட்டு இருந்தவங்களும் கூட வணங்கல, அது கவனிச்சிங்களா நீல? ஏன்னா அவங்க வணங்கிட்டா என்ன பண்ண முடியாது. அப்ப இவங்க கொஞ்சம் விசேஷமான குரூப். இவங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. வாசிக்கிற இந்த குரூப் வணங்கல, அது இஷ்யூ ஆகல. ஆனா இவங்க வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். வாசிக்கிறத பார்த்தா வணங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, வணங்குறவங்க. இது யார் இந்த டீம், இந்த நிழல்? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இது கண்டிப்பா இது ஒரு ஒரு கிளாஸ் இருக்கணும். அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வாத்தியம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாத்தியம். எல்லா கிண்ணறக்கார டீம் கிடையாது, எல்லா வீணக்கார டீம் கிடையாது. ஒருத்தர் கையில வீணா, ஒருத்தர் கையில கிண்ணறம், இன்னொருத்தர் கையில தம்பூர். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான வாத்தியம் வச்சிருக்கிறாங்க. பட் ஒன்றா சேர்ந்து ஒரு டியூன் அங்க பாடுறாங்க. அந்த டியூன் பாடுறத பார்த்துதான் ஜனங்கள் அப்படி என்ன பண்றாங்க. சோ இது நிஜத்துல நிறைவேறும் போது இது எதை குறிக்கலாம்? புராடஸ்டன்ட் சபைகள் கூட்டமைப்பு அத்தாரிட்டேட்டிவா எந்திரிச்சு நிற்கும் போது எல்லா ஜனங்களும் ஒபே பண்ணுங்க, கீழ்படிங்க. அந்த கூட்டமைப்பு என்ன சொல்லுதோ, என்ன சட்டம் போடுறாங்களோ ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தங்க வாசிக்கிறாங்க, வாசிக்கிற வகுப்பா இது. ஒருவேளை இது என்னன்னா, கிறிஸ்தவ மண்டலத்துல சில அதிகாரம் படிச்சவங்க தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஒவ்வொரு என்ன சொல்லலாம், ஒரு அந்த கீதா அந்த வாத்திய கருவிகள். ஒருவேளை இவங்க எல்லா சபையினுடைய போதக வகுப்பாரா கூட இருக்கலாம், வெவ்வேறு டினாமினேஷனுடைய போதக வகுப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசுவாசத்துல, ஒவ்வொரு நம்பிக்கையில இருக்கிறவங்க, வேறுபட்ட நம்பிக்கைகள்ல தான் இருப்பாங்க புராடஸ்டன்ட் சபைகளினுடைய தலைவர்கள். ஆனா அவர்கள் வாசிக்கிறது டியூன் எப்படி, ஒரே டியூன், ஒரே டியூன், எல்லாம் வணங்குங்க. நெக்ஸ்ட் இவங்க வணங்குறாங்களா இல்லையாங்கிறது அங்க என்ன இல்ல, ஒரு முக்கியத்துவம் இல்லை. இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி, இவங்க ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு அதிகாரம் படிச்சவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த சம்பவம் நிஜத்துல நிறைவேறும் போது நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, அநேகர் இந்த சம்பவத்தை குறிச்சு பலவிதமான கருத்துக்கள் பேசுவாங்க. அந்த பேசக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க, ஒருவேளை சஜஷன் வந்து ஒவ்வொரு டினாமினேஷனுடைய போதக வகுப்பாரா இவங்க இருக்கலாம். ஏன்னா இவர்கள் இந்த விஷயங்களை பத்தின கருத்துக்கள், தனித்தனி கருத்துக்கள் வெளிப்படுத்துவாங்க. ஆனா எல்லாமே சேர்ந்த மாதிரி எதுக்கு இசைந்துதான் இருக்கும், புராடஸ்டன்ட் சபைகளினுடைய அந்த கூட்டமைப்பு ஒருமைப்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை குறிச்சு தான் அங்க இருக்கும். இந்த மியூசிக் கேட்கும் போதுதான் வந்திருக்கிற அத்தனை ஜனங்களும் பாருங்க, இந்த மியூசிக் தான் அவங்களை என்ன பண்ணுது, உணர்த்துது. நீங்க என்ன பண்ணிடுங்க, கம்முன்னு வணங்கிடுங்க. சோ இட்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய திட்டங்களோடு இந்த பயர் கிறிஸ்தவ மண்டலத்துல ஒரு சாராரு இந்த ஜனங்கள் எல்லாம் இதைய வணங்குறதுக்கு ஏதுவான ஒரு பாட்டு அங்க படிப்பாங்க. ஒரு இசைந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை, பேச்சுக்களை வசனிக்கிற ஒரு குரூப் அங்க இருக்கணும். கண்டிப்பா அது இருக்கணும். ஏன்னா இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு மாபெரும் உலக அமைப்பு, ஆனா மதம் என்ற ஒரு கோட்பாடுக்குள் இருக்கிற அமைப்பு, புராட்டஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு. இது கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் இருக்கிற எல்லா புராட்டஸ்டன்ட் சபைகளையும் விசுவாசிகளையும் உள்ளடக்கின ஒரு அமைப்பா இருக்கு. பாருங்க, கிறிஸ்தவ மண்டலம் என்று சொல்லும் போது விதவிதமான சூழல். யூரோப் எடுத்தீங்கன்னா டிஃபரண்ட், யுஎஸ்ஏ கனடா எடுத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரண்ட், இந்தியா எடுத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரண்ட். ஆனா எல்லா இடத்துலயும் யார் இருக்காங்க, புராடஸ்டன்ட் சபைகள் இருக்கு. இப்படிப்பட்ட பலவிதமான ஜனங்கள் தேசங்கள் கூடிதான் என்ன பண்றாங்க, அந்த கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. எல்லாருமே ஒருமித்து அதுக்கு கீழ்படைய வேண்டும் என்றா அதுக்கு பாருங்க அந்த இசைக்கக்கூடிய ஒரு வகுப்பார் அது இருக்கணும். ஆனா இதெல்லாம் நம்ம பொறுமையா காத்திருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் பத்தின ஒரு அருமையான தன்மையை நம்ம மறந்துடக்கூடாது. தீர்க்க தரிசனங்கள் பெரும்பாலும் அது நிறைவேறிட்டு இருக்கும் போது அல்லது நிறைவேறின பின்பு தான் நமக்கு என்ன பண்ண முடியும், எக்ஸாக்டா துல்லியமா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இந்த நம்பர் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஜென்ரல் வியூ, ஒரு பொதுவான வியூ எடுத்து கண்டிப்பா பாபிலோன் கிறிஸ்தவ மண்டலம், கண்டிப்பா தூரா சர்க்கிள் புரியுது, அந்த அந்த கூட்டமைப்பு என்கிற ஒரு ஏற்பாடு நிக்குது அந்த ஒரு சிலை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கட்டளை அது பிறப்பிக்கப்படுவதற்கு ஒருத்தர் ஜனங்கள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. புரிஞ்சுங்க, அதுல ஒரு ஒரு வகுப்பார் மாத்திரம் வாசிச்சு மற்றவங்கள் வணங்குவதற்கு காரணமா இருக்கிறாங்க. ஆனா அவங்களும் என்ன பண்ணல, வணங்குறது இல்ல, அது ஒரு மற்றவங்க என்ன ஒர்க் பண்றது இல்ல, பெருசா எடுத்து கொடுக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் நாம வசனம் வாசிக்கலாம், ஏழாம் வசனம், மன்னிக்கணும் ஆறாம் வசனம், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவில் போடப்படுவான். சோ இது கட்டளை ஆர்டர். சோ இது மிருகத்தின் சொரூபம், புரோடஸ்டன் கூட்டமைப்பு அதிகாரம் பெற்றிருக்கும் போது உண்மையான ஜனங்கள் மேல வரப்போகிற நிர்பந்தம் இங்க ரொம்ப தெளிவா நிழலா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வணங்கி ஆகணும், மறுத்தீங்கன்னா அக்னி சூளையில போட்டுவிடப்படுவீங்க. சோ கண்டிப்பா இந்த மிருகத்தின் சொரூபம் ஆவி வாங்கிருக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் அது எப்படிப்பட்ட தருணமா இருக்கும்னா ஆல்மோஸ்ட் ஹார்வெஸ்ட் என்ன இருக்குது அப்போ முடிஞ்சு. பிரிச்செடுக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, பிரிச்செடுக்கப்பட்டவங்களா நெற்றியில முத்திரை தரிச்சுப்பட்டவங்களாக அவர்கள் அங்க இருப்பாங்க. அந்த சமயத்தில் இதெல்லாம் நடக்கும் போது கண்டிப்பா இந்த இந்த வகுப்பார் தான் இந்த கட்டளையினால பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கும். இவங்களை தான் அந்த மூணு பேர் குறிக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு மேலோட்டமா தெரியும். சரி, ஏழாம் வசனத்தில் ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டாங்க. கண்டிப்பா இதெல்லாம் அப்படியேதான் நடக்கும். புராடஸ்டன் சபைகளுடைய கூட்டமைப்பு அது உயர்ந்திருக்கக்கூடிய வல்லமை நிறைஞ்ச ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல அதற்கு ஏறெடுக்கப்பட வேண்டிய ஒத்துழைப்பு கீழ்ப்படிதல எல்லா கிறிஸ்தவ மண்டலமும் ரொம்ப அருமையா அங்க செய்வாங்க. ஆனா அப்போ நம்ம அடுத்தது வாசிச்சோம்னா அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்துல வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்னி சொல்லி நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றான். இதுதான் அங்க நடந்துச்சு. அந்த மூன்று பேர் வணங்கல, அந்த மூன்று பேர் தான் யார குறிக்கிறாங்க, அந்த தீர்க்க தரிசனம் பார்த்துட்டு இருக்கிற அந்த கோணத்துல சொன்னா யார குறிக்கணும், இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கணும் பிரிச்சு. எஸ், பாருங்க மூணு பேர் செப்பரேட்டா இருக்கும், சீட் மெம்பர்ஸ் கிளீன் பாத அங்கங்கள் பாத அங்கங்கள் ஆயிருக்கிறோம். அந்த மாதிரி நிறைவேறும் அறுவடையினுடைய வேலைகள் அருமையா அவங்களை அருமையா பிரிச்சு எடுக்கணும். சீனுக்கு வராங்க பாருங்க, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கும் போது தான் இது நடக்கும். இந்த மூன்று பேர் இருக்கும் போது தான் இது நடக்கும் தெளிவா. கண்டிப்பா அறுவடை அதனுடைய வேலையை அருமையா நிறைவேற்றி இருக்கணும். அந்த மெட்ரில முத்திரை வாங்க பெற்றவர்கள் வாங்கினவங்களாக இருப்பாங்க, ஃபைனல் ட்ரெஸ்ஸுக்கு நிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி குவாலிட்டியில அவங்க நிக்கிறாங்க, அவங்க வணங்கல. ஆனா அவர்கள் வணங்காதது பெரிய விஷயம் இல்ல. பாபிலோனை நினைக்கும் போது அத்தனை கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நினைக்கும் போது அது கண்ணுக்கு தென்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல, ஆனாலும் தென்படும். அதுக்கு ஒரு வகுப்பாடு இருக்கிறாங்க கல்தேயர். அவங்க போய் என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட சொல்றாங்க. சோ இப்ப நம்ம ரெண்டு பேரை பார்க்கவே இல்லை, ராஜாவும் பார்க்கல கல்தேயர் பத்தியும் பார்க்கல. ராஜா யாருக்கு நிலம், கல்தேயர் யாருக்கு நிலம், இத இன்னொரு நிலனோட ஒப்பிட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த கல்தேயர் தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த மூன்று பேர் மேல குற்றம் சுமத்தி யார்கிட்ட கொண்டு போறாங்க. ராஜா இந்த கல்தேயருடைய தூண்டுதல் மூலம் தான் அவங்க என்ன ஆயிடுறாங்க, ராஜா கோபம் ஆயிட்டு கூட்டு கொண்டு போய் எங்க போட்டுருங்க நீங்க, அங்க அக்னி சோலையில போடுங்க. சோ என்ன சொல்லலாம், தப்புன்னு சொல்லிடலாம் இல்லைங்களா. ராஜா யாருக்கு அடையாளமா இருக்கணும், கல்தேயர் யாருக்கு அடையாளமா இருக்கணும், நல்லா கவனிங்க. சரி, மூணு பேர் யாருக்கு நிலம், மற்ற விஷயம் தெரியும். இப்படியாக அந்த மிருகத்தின் சொருபம் ஆவி வாங்கி கட்டளை பிறப்பிக்கும் போது எல்லோரும் வணங்குவாங்க, ஹோல் கிறிஸ்டண்டமே அதுக்கு அடிபணிஞ்சு அங்கத்தினர் ஆயிடுவாங்க. மூன்று பேர் பாதங்கங்கள் அப்படின்னா, அந்த மூன்று பேர் பாதங்கங்களை குறிக்கிறது, பாதங்கங்கள் மூன்று பேர். அந்த பாதங்கங்கள் அதுக்கு இசைய மாட்டாங்க. அந்த பாதங்கங்கள் இப்படி இசையாத விஷயத்த யாருக்கு எடுத்துட்டு போறாங்க, ராஜாக்கு எடுத்துட்டு போய் ராஜா பாதங்கங்கள் என்ன பண்றாங்க, அக்னி சூழல போடுங்கிற சம்பவம் போது ராஜா யாரு புரியணும், ராஜா யாரு புரியணும். சரி, யோவான் ஸ்நானகன் நிழல் எடுங்க, அவர் தான் சிவில் பவர், அவர் தான் ராஜா. ஆனா இந்த சிவில் பவர், சிவில் பவரை கரெக்டா பயன்படுத்துறாங்களே கல்தேயர், இவங்க யாரு இருக்கணும், நல்லா ஏரோதை தூண்டி விட்டு யோவான் ஸ்நானகன் முடிச்சிடுங்க, யார் யார் பண்றாங்க, ஏரோதியார். சோ மத அமைப்புகள், ஒருவேளை இந்த கல்தேயர் வந்து இந்த ரிலிஜியஸ் எலிமெண்ட் அங்க குறிக்கும். ஆனா இவங்களுக்கு தான் இந்த மூன்று பேர் மேல போகும், இவங்க யாரு, இவங்க வணங்குறதே இல்லை, சும்மா விடக்கூடாது, ராஜாவை பயன்படுத்தலாம். ராஜாட்ட இவங்க விஷயம் எடுத்துட்டு போய், ராஜா இப்போ இவங்களுடைய தூண்டுதல்னால் ஏவப்பட்டு ரொம்ப குரூரம் ஆயிட்டு அந்த விஷயங்கள் செய்யறாரு. ஒரு வேளை நம்ம பார்க்கும்போது இங்க ஒரு ஒரு எக்ஸாக்ட் நிழல் நமக்கு இருக்கு என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இது அந்த சம்பவங்கள், அந்த மூன்று பேர், இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகள் இங்க இருக்குது. அதுல இருந்து நாம் எடுக்க முயற்சி தான் இதை எடுக்கலாம். சோ இந்த கல்தேயர் தான் இந்த பாதங்கங்கள் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததை புரிஞ்சு கொண்டு அவர்கள் மீதான ஒரு உபத்திரவத்தை ராஜா எதை நிலைப்படுத்துறாருன்னா, அரசியல் அமைப்புகளை, அந்த அரசியல் அமைப்புகளை கொண்டு இந்த மூன்று பேரை, அதாவது அந்த பாத அங்கங்களை நிர்பந்தத்துக்குள்ளாக்குறவங்களாக தான் அங்க இருக்கிறாங்க. ஆனா ரிப்போர்ட் நல்லா இருக்கு, இதுக்கு ஒரு சீனியர் பிரதருடைய கமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா அவருடைய அவங்களுடைய புகார்ல, 12 வசனத்துல, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யல. மூணு பேரு என்ன பண்ணலையா, சிலையை வணங்கல, அது ஓகே, அது வந்து எதை குறிக்குது, பாதங்கங்கள். அந்த புராடஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு என்ன பண்ண மாட்டாங்க, அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க, அதுக்கு அடிபணிய மாட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த பாதங்கங்கள் மேல இன்னொரு குற்றம் என்னன்னா, உம்முடைய தேவர்களை கூட என்ன பண்ணல. சோ இது தேவர்கள் ஏதாவது இருக்குமா அப்படின்னா, ஆமா, இந்த தேவர்கள் யார குறிக்கலாம், அது கூட இந்த மூன்று பேர் வணங்கல, ரொம்ப முக்கியம். இந்த கூட்டமைப்பினுடைய முக்கியமான டாக்டரின் ட்ரையூன் காட், இந்த கூட்டமைப்பினுடைய தேவன் யாருன்னா திரியேக தேவன். அந்த திரியேகத்தில் இருக்கிற மூன்று தேவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க, ஆனா பாதங்கங்கள் அந்த தேவர்களையும் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் சொல்லணும், சொல்ல முடியும்னா அவங்க நல்ல ஸ்பிரிட்ல சொல்லுவாங்க, என்ன பண்ணு, உங்க கடவுள் நாங்க வந்து மதிக்க மாட்டோம், நீங்க வச்சிருக்கிற சிலை கூட நாங்க வந்து மதிக்க மாட்டோம். சோ ஒருவேளை, ஏன்னா இந்த புராடஸ்டன் சபைகளுடைய கூட்டமைப்பு நம்ம ஏற்கனவே அதை குறிச்சு பார்த்த போது, ஒரு 10 விசுவாச கொள்கைகள் பிரமாணத்தின் மூலம் தான் அது உருவாயிடுது. அந்த 10 விசுவாச கொள்கைகள்ல ஒன்னு ட்ரினிட்டி, புராடஸ்டன் சபைகள் ட்ரினிட்டி பேஸ்ல தான் அவங்க கூடியிருக்கிறாங்க. கண்டிப்பா ட்ரினிட்டி அது பாதங்களுக்கு ஒரு சிவியர டெஸ்ட் தான் கடைசி நாட்கள். ஒருவேளை அந்த தேவர்கள் அவங்களுடைய தேவர்கள் அதை இவர்கள் வணங்கவே இல்லைன்னு இவர்கள் மீது வரக்கூடிய ஒரு புகார், ஒருவேளை அதுக்கு நிழலா இருக்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. திரியேக தேவர்கள் பாதங்களை அதுக்கு எப்போதுமே அங்கே செஞ்சு கொடுக்க மாட்டோம். சரி, இது இது வரைக்கும் தான் நாம் பார்க்கிறோம். சோ அப்ப இந்த ஒரு வசன பகுதி கண்டிப்பா மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்றுக் கொள்ளுவது பற்றியும், அப்படி அது ஆவி பெற்றுக் கொள்ளுகிறதோடு தொடர்புடைய மற்ற ஒரு சில தொடர்பான சம்பவங்களை பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். சோ இப்படித்தான் இருக்கும் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பா மிருகத்தின் சொரூபம் ஆவி பெற்றுக் கொள்ளும் போது அது முழு கிறிஸ்தவ மண்டலம் அதை பற்றி அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு தான் இருக்கும். அது அறிந்து கொள்ளும் வகையில தான் அது நிறைவேறும் நிச்சயத்துல, அந்த கட்டியக்காரன் மூலம் அது அறிவிக்கப்படும். ஆனா அது உருவாகும் போது கிறிஸ்தவ மண்டலத்தில் எப்படி இருக்கும்னா, ஒரு தெய்வீகத்தை பிரதிபலிக்கிறது போல அவர்கள் தங்களை ஏற்படுத்தி கொள்ளுவாங்க. கிறிஸ்தவ உலகமே சமாதானம் சந்தோஷம் இருக்கணும்னா தேவனே ஏற்படுத்தின அமைப்பு தான் இந்த ப்ரொடெஸ்டன்ட் சபைகளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த கூட்டமைப்பு. எல்லோரும் இதை அங்கீகரிங்க, இதற்கு உட்படுத்திக் கொள்ளுங்க, இதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உங்களை கீழ்படுத்துங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, சமாதானம் இருக்கும். சோ இப்படி வந்து ஒரு போலியான ஒரு தெய்வீக தன்மையினால உண்டானது போல அவர்கள் காமிப்பாங்க. அவர்கள் தெய்வீக தன்மையை தான் காமிப்பாங்க, ஆனா அது எப்படிப்பட்ட தெய்வீக தன்மை, போலியான. அதனால்தான் இந்த பொன் சிலை என்று நாம் அங்க பார்க்கணும். சரி, இப்படியா நம்ம மிருகத்தின் சுரபம் ஆவி பெற்று கொள்ளுதல் என்கிற அந்த ஒரு பாகத்தை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். சோ இது கண்டிப்பா இது இந்த மிருகத்தின் சுரபம் ஆவி பெற்று கொள்ளும் போது நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம். அடுத்து இதுக்கு இசைந்த மாதிரியே நடக்கக்கூடிய இன்னொரு நிறைவேறுதல், மிருகம் மிருகத்தின் சுரபத்தோடு என்ன ஆயிடும், தன்னை மாதிரியே அதே ஒரு ஏற்பாட்டுல அதே அதிகாரத்தோடு மிருகத்தின் சொரூபம் வந்திருக்கும் போது மிருகம் என்ன பண்ணிடும்னா அப்படியே அவங்களோட என்ன ஆகுறாங்க, ஒன்னாயிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிருகம் இருக்குது, மிருகத்தின் சொரூபம் உருவாயிருச்சு 1846ல. இன்னைக்கு WCC-ஆ கண்ணு முன்னால இருக்கிறாங்க, ஆனாலும் அதுக்கு என்ன இல்ல, அந்த ஆவி இல்ல. ஆனா நல்லா கவனிங்க, இது எக்ஸாக்டா எப்பதான் மிருகத்தின் சொரூபமா முழுசு சொல்லலாம் அப்படின்னா அந்த ஆவி பெற்றுக் கொள்ளும்போது. ஏன்னா அந்த ஆவி